இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்ற செய்தியினுடைய தலைப்பு விதைப்புக்கும் அறுப்புக்குமான பிரமாணம், த லா ஆஃப் சோவிங் அண்ட் ரீப்பிங். அதாவது, வேதாகமத்திலே நாம் எப்படி விவசாயம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாம் வேதாகமத்தில் பார்க்கலாம். அநேக நேரங்களில் இந்த விவசாயம் நம்முடைய வாழ்க்கைக்கு கூட நாம் ஒப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் இன்றைய காலகட்டத்திலே நாம் தேவனோடு இணைந்திருக்க வேண்டுமென்றால், அதுவும் கடைசி நாட்களில், இந்த உலகம் அழியக்கூடிய நாட்களில், நாம் காடுகளுக்கும் மலைகளுக்கும் செல்ல வேண்டுமென்றால் நமக்கு விவசாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது, செடிகளை நட்டு அதை வளர்க்க தெரிந்திருக்க வேண்டும். விதைகளை விதைத்து அதை வளர்க்க தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் நாட்கள் வேகமாக செல்லாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருகின்றது. ஆரோக்கியமான பழங்கள் காய்கறிகள் கூட அழிந்து கொண்டே வருகிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் இன்று நாம் விதைக்கக்கூடிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று பார்க்கின்றோம். விதைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அது வெறும் விவசாயத்தை மாத்திரம் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் இதிலிருந்து அர்த்தத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் ஆவிக்குரிய அர்த்தமும் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். கலாத்தியர் 6:7-8 இவ்வனமாக சொல்கின்றது. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மிக முக்கியமான ஒரு வேத வசனமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். பண்டைய காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ஜீவனுக்காக அவர்களுக்கு இருந்தது விவசாயம். இன்றும் பெரும்பாலான கிராமங்களில் இன்று விவசாயம் செய்து வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய கருத்து என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது, நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய். அப்படி என்றால் உங்களுக்கு நல்ல கனிகள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விதைக்கிறீர்கள் என்றால் அது கிடைக்கும். நீங்கள் ஒரு பப்பாயா கிடைக்க வேண்டும் என்று விதைக்கிறீர்கள் என்றால் அது கிடைக்கும். ஒரு நல்ல நெல்லு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் விதைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். அல்லது நல்ல ஒரு தென்னை மரம் அல்லது ஏதோ ஒரு நல்ல வகையான காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விதைச்சிங்கன்னா அதே கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் முள்ளுள்ள செடிகளை விதைத்தீங்கன்னா முள்ளுள்ள செடிகள் கிடைக்கும். கசப்பான செடிகளை விதைத்தீங்கன்னா கசப்பான செடிகள் கிடைக்கும். அப்போ விதைக்கு மிக முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதை நாம் விதைக்க வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். அது விவசாயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. அப்போ இன்னைக்கு விவசாயத்துக்கு மிக முக்கியமானது நாம் எதை விதைக்க வேண்டும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அன்றைய காலகட்டத்திலே ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லி இருந்தார். எதை விதைக்க வேண்டும், எது உடலுக்கு ஆரோக்கியமானது என்று பல காரியங்களை சொல்லியிருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்திற்கு நாம் வரலாம். வேதம் சொல்கின்றது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லிவிட்டு 8 இவ்வனமாக சொல்கின்றது. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு விவசாயத்தையும் ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு சொல்றதை பார்க்கிறோம். அதாவது, நீ மாம்ச சிந்தையை உன் வாழ்க்கையில விதைச்ச அப்படின்னா, அதாவது கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட காரியங்களை உன் வாழ்க்கையில நீ விதைத்து கொண்டே இருப்பேன்னு சொன்னா, உன் வாழ்க்கையில அதற்குரிய கனிகளை தான் உன்னால பார்க்க முடியும். அதாவது அதற்குரிய தண்டனைகள், அதற்குரிய விளைவுகளை தான் நீ பார்க்க முடியாது. ஆண்டவர் யாருக்குமே தண்டனை கொடுக்கறது கிடையாது. ஆனா அவங்கவுங்க செய்யக்கூடிய பாவத்திற்கான விளைவுகள் அவங்களுக்கு கிடைத்து விடும். அதாவது, நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பு பெற்று விட்டீங்க, ஆனாலும் அந்த பாவத்திற்கான விளைவுன்னு ஒன்று இருக்கு, அதை நீங்களும் நானும் சந்தித்தாகவே வேண்டும். இதை உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அநேக முறை நான் இதை சொல்லி இருக்கிறேன், நீங்கள் அதிகமாக மது குடிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கும் என்றால், மது குடிப்பவர்களாக நீங்கள் இருக்கலாம் அல்லது புகை பிடிப்பவர்களாக இருக்கலாம். அப்போ திடீர்னு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, இந்த பாவத்தை நான் விடணும்னு நீங்கள் முயற்சி பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செஞ்சு அதை விட செஞ்சிடுறாரு. ஆனால் இதற்கு முன்பதாக நீங்கள் பிடித்த அந்த அழிவு, முன்பதாகவே உடலில் பாதிக்கப்பட்ட அந்த பாகங்கள் உடனே சரியாகாது, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்தித்தாக வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட உடனே எல்லாமே டக்குன்னு மாறிடும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், உண்மைதான், நான் இல்லைன்னு இல்லை. ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு அவர்கள் செய்த பாவத்தின் விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டும். அப்போ எதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதில் ஒன்று இருக்குது, ஏன் மன்னிப்பு கேட்கணும்னா, இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இந்த சரீரம் நிரந்தரமானது அல்ல. இன்னைக்கு பாவமே செய்யாத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவனுக்கு வயது ஆகும், அவன் முதுமையை காண வேண்டியது இருக்கும். வயசாக வயசாக மூட்டு வலி வரும், கால் வலி வரும். இது பாவத்தின் விளைவு. அதாவது இந்த காலங்கட்டத்தில் இத்தனை வருடங்களாக பாவம் இந்த உலகத்தில் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம சாப்பிடக்கூடியது எல்லாமே இந்த உலகத்தில் சுற்றி இருக்கிறதெல்லாம் பாவமாக இருக்கிறதுனால, இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பாவமே செய்யாமல் வாழ்ந்தாலும் அந்த பாவத்தின் விளைவுகள் இந்த பூமியை சுற்றிட்டு தான் இருக்குது. பாவத்தினால காற்றுலேருந்து நீர்லேருந்து எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் மனுஷனை என்ன பண்ணுறான்னு சொன்னால் பாதிக்கப்படுகின்றான். அதனால தான் அன்னைக்கு நம்ம பாவ மன்னிப்பு பெறுறப்ப இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்திலிருந்து நமக்கு அந்த பரலோக நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, வைத்திருக்கிறார் என்று என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். ஆகையால் விவசாயத்தை குறித்து நம்ம இங்கே படிக்கிறப்ப, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எதை விதைக்கிறோம் என்பதை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று என்ன பண்ணுறோம், நாம் பார்க்கின்றோம். மத்தையோ 13 அதிகாரத்தில் கூட ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், விவசாயத்தை குறித்து சொல்கிறார். ஒரு ஆவிக்குரிய ஒரு கருத்தை சொல்வதற்கு அங்கே ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியம் விவசாயம். அதாவது ஒருவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், கை நிறைய தானியங்களை எடுத்துட்டு விதைக்கும்படி சென்று கொண்டு இருக்கிறார். அவ்வாறு செல்லும் பொழுது ஒரு சில தானியங்கள் விதைகள், அதாவது வழி அருகே விழுந்து விடுகின்றது. ஒரு சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்து விடுகின்றது. ஒரு சில இடங்கள் பாறையில் விழுந்து விடுகின்றது. ஒரு சில விதைகள் என்னாகும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்ல நிலத்தில் விதை விழக்கூடியதை பார்க்குறோம். ஒரு சில விதைகள் வந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறப்ப மேலேருந்து ஒரு பறவை வந்து என்ன பண்ணிடுது, அந்த விதையை எடுத்து போய் விடுகின்றது. அடுத்து இந்த விதையை நம்ம பத்திரமாக சென்று அந்த நிலத்தில் விதைக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இப்போ இந்த ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, இங்கே ஆண்டவர் இந்த பூமியை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, விதை என்பது ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்குமே பிரசங்கிக்கப்படுகின்றது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகின்றது. ஆனால் அந்த வார்த்தையை ஒரு மனுஷன் எப்படி ஏற்றுக்கிறான்றதை பொறுத்து தான் அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும். அதாவது அந்த விதை நல்ல நிலத்தில் விழுந்துச்சுன்னா நல்ல கனிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கதை பார்க்குறோம். இன்னைக்கு நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குன்னு சொன்னால், அந்த விதையை நம்ம ஏற்றுக்கிட்டப்ப நம்ம வளர ஆரம்பிப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விதமான கவலைகள், நிறைய விதமான கஷ்டங்கள், அந்த விதையை ஏற்றுக்குவோம், அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்குவோம், ஆனால் அந்த உலகத்துடைய கஷ்டங்கள், உலகத்துடைய துன்பங்கள், உலகத்துடைய இன்பங்கள் இதெல்லாம் நம்மளை போட்டு நெருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுவோம்னு சொன்னால், ஆண்டவர் விட்டு வழி விலகி செல்வோம், அந்த விதை அப்படியே செத்து போயிட்டுருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே போலவே நாம் என்ன பண்ணிடுவோம்னு சொன்னால், ஆண்டவர் விட்டு வழி விலகி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த விதை எதை குறிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் பொழுது, அவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நாம் 100, 60 கனி தந்து அநேகர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். ஆகையால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயற்கையாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு விவசாயி என்ன பண்ணுவான்னு சொன்னால், அந்த விதையை விதைக்கிறதுக்கு அந்த ஒரு நிலத்தை நல்ல பண்படுத்துவான். அவன் எடுத்த உடனே விதை எடுத்துகிட்டு போய் அயன்பாட்டுக்கு போட்டுற மாட்டான், அந்த நிலத்தை அவன் ஆயத்தம் செய்வான். நிலத்தை தயார் செய்வான். அதுல ஏதாவது கல் இருக்கா, மண் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டு அந்த நிலத்தை அவன் ஆயத்தம் செய்து விட்டு பிறகுதான் விதிக்கக்கூடியவனாக இருப்பான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரும் என்ன பண்றாருன்னு சொன்னா, நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துறாரு, அந்த விதையை பெற்றுக்கொள்வதற்கு, அதாவது ஆண்டுடைய வார்த்தையை நம்ம ஏத்துக்கிறதுக்கு பரிசுத்தாண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, நம்முடைய இருதயத்தை அவர் ஆயத்தப்படுத்துறாரு. நீ பாவம் செஞ்சிருக்கிற, பாவத்தை விட்டு விலகி வா, மனந்திரும்பு அப்படின்னு சொல்லி அங்கு ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் இதை செய்ய வேண்டும். இப்ப விதைக்கக்கூடிய காரியம் என்ன, அதுல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் காரியம், அறுவடை வேண்டுமானால் ஒருவர் விதைக்க வேண்டும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வளர்ச்சி வேணும், அல்லது நீங்க ஒரு விவசாயம் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் வேணும்னா, முதலாவது நீங்க என்ன பண்ணுங்க, விதைக்கணும். நல்ல விதைகளை விதைக்கணும், நல்ல எண்ணங்களை விதைக்கணும். இன்னைக்கு அதை விதைத்தால் மாத்திரமே உங்களால நல்ல அறுவடையை பார்க்க முடியும். எப்படி ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளைக்கு நல்ல நல்ல காரியத்தை அவங்க சொல்லி கொடுக்குறாங்களோ, அவங்க பெரியவன் ஆயிட்ட பிறகு அது அவங்களுக்கு ஒரு பெரிய தூணாக இருக்கும். ஒரு நல்ல பழமொழி நம்ம கேட்குறோம், 5 வளையாதது 50 வளையாது. அப்போ சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் தான் வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுது, பிறம்பை கையிலாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று நம்ம சொல்றத பார்க்குறோம். அப்போ இந்த விதைக்கக்கூடிய முதல் பிரமாணம் என்ன, முதல் காரியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அறுவடை வேணும்னா நீங்க விதைக்கணும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில கூட வளர்ச்சி வேணும், வெற்றி வேணும், சந்தோஷம் வேணும்னா நல்ல எண்ணங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம விதைக்கணும். நல்ல ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில விதைக்கணும். எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் மேல நம்ம இருக்கணும். அவ்வாறு இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கை எப்பயுமே ஆண்டவரை சார்ந்து இருக்கும் என்று என்ன பண்ற நம்ம பார்க்கின்றோம். இரண்டாவது, விதைக்கிறதில் உறுதியாய் இருந்தால் அவன் அதே உறுதியுடன் அறுப்பான். 2 காரியம் ரொம்ப முக்கியமானது. நீங்க விதை எடுத்துட்டு போய் விதைத்தால் மாத்திரம் போதாது, அந்த விதை சரியாய் நான் விதைத்தேனா என்பதை பார்க்கணும், அதுல உறுதியாய் நிற்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறாங்க, ஆனா அதுல உறுதியாய் நிற்பது கிடையாது. சத்தியத்துல உறுதியாய் நிற்பது கிடையாது. மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா அது கனி தரும், பலன் தரும் சொல்லி நிச்சயமாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, உன் வாழ்க்கையை நான் மாத்துவேன்னு சொல்றாருன்னா, அந்த வார்த்தையில நாம நம்பிக்கையோடு காத்திருக்கணும். அப்ப அதுக்கு நாம நம்மள தயார் செய்துட்டு நம்மை ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ற நம்ம பார்க்கின்றோம். 3, விதைப்பிற்கேற்றுப்பதுதான் அறுவடை இருக்கும். அதாவது நீ எத்தனை விதையை விதைக்கிறியோ, எத்தனை கனிகளை நீ எதிர்பார்க்குறியோ அவ்வளோ உனக்கு கிடைக்கும். இப்போ உனக்கு வந்து எவ்வளோ நிலம் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அப்போ அந்த நிலத்துக்கு தக்கதாக எவ்வளோ விதைகளை நீ விதைக்கிறாயோ அவ்வளவு அறுவடையை காண்பாய். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எவ்வளவு நல்ல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் சேமிக்கிறீங்களோ, எவ்வளவு ஞானத்தை நீங்கள் சேமிக்கிறீர்களோ, எவ்வளவு வேதத்தை வாசித்து வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கையில சேமிச்சு வைக்கிறீங்களோ, அதற்கு ஏற்றபடி தான் உங்க வாழ்க்கையில அறுவடை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்காங்க, அதுக்கு ஏற்றபடி தான் உங்க வாழ்க்கையில அறுவடை இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், லாஸ்ட் மூமெண்ட்ல ஆண்டவர் கேட்டா ஆண்டவர் எல்லாமே செஞ்சிருவாருன்னு. உண்மைதாங்க, ஆண்டவர் செய்வார், அவர் இரக்கமுள்ள தேவன். ஆனால் அதே நேரத்துல படிப்படியாக நீங்கள் கற்றுக்கொண்டதை ஒரு நாளும் மறக்க மாட்டீங்க. படிப்படியாய் ஆண்டவர் உங்களை வழி நடத்துனதை நீங்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டீங்க. அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெறும் என்று நம்ம பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறப்ப, பெரும்பாலும் விதைக்கிறதுக்கு மேலான அறுவடை இருக்கும் என்பது தவறாத பிரமாணம். இங்கே நம்ம பார்க்குறப்ப நம்ம நினைக்கலாம், ஒரு 100 விதைகள் நான் விதைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 100 விதைகள் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் 150 வரலாம், 100, 200 வரலாம். ஆனால் பெரும்பாலும் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் உண்மையோடு வேலை செஞ்சீங்க, உண்மையோடு அதை விதைச்சிங்கன்னா உங்களுக்கு பலன் அதிகமாகத்தான் கிடைக்கும், மிகுதியாகத்தான் கிடைக்கும் என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் ஒரு நல்ல விதையை விதைச்சோன்னா அது 2, அது 3, அது 4, நிறைய பேருக்கு பலன் உள்ளதாக இருக்கிறது என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம், இந்த மாமிச வாழ்க்கையிலும் விதைப்பும் அறுப்பும். அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் எதை விதைக்கிறோம்னு, அதே மாதிரி ஒரு மாம்சத்தை நம்ம விதைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகும் அப்படின்றத என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கின்றோம். ஒரு குடிகாரன் தன் பாவத்திற்கான கிரியத்தை செலுத்தியே தீர வேண்டும். நீங்கள் குடிக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது புகை பிடிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ, எதை நீங்கள் செய்கிறீங்களோ, அதற்கான பலனை நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதே மாதிரி தான் விபச்சாரக்காரன் பல வகையிலும் பாடுபட ஆக வேண்டும். நீங்கள் பாருங்களேன், தாவீது ராஜா ஒரு பெரிய பாவம் பண்ணுறார், விபச்சாரம் பண்ணுறார், பட்சபாலோடு கூட விபச்சாரம் பண்ணுறார், பாவம் செய்கிறார். ஆண்டவர் மன்னிச்சிட்டார் அவரை, இல்லைன்னு இல்லை நான். ஆனால் அவருடைய வாழ்க்கை அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய பையனே அவருக்கு விரோதமாக, அவருடைய குடும்பத்தில் தேவையில்லாத பாவங்கள், அவர் சாகர் வரைக்கும் அவர் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்துச்சு. ஏன் ஆண்டவர் தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறாருன்னா, அவர் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு, ஆனாலும் தாவீது ஆண்டவரை விடலிங்க. அந்த ஒரு பாவம் அவர் செஞ்சார் பட்சபாலோடு கூட, அதுக்கடுத்து அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயுமே அந்த பாவத்தை மீண்டும் செய்யலை. அதே விபச்சாரத்தை, அதே கொலையை அவர் எங்கேயுமே செய்யலை, அவர் மனம் திரும்பிட்டார். ஆனால் இருப்பினும் அவர் வாழ்க்கை அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானதாக இருந்தது. ஆனால் அவர் ஆண்டவரை விடாதவராக காணப்பட்டார். இன்னைக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பாவம் செய்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கான மன்னிப்பை கொடுத்துருவார், அந்த குற்ற உணர்வை எடுத்துருவார். ஆனால் அந்த பாவத்திற்கான விளைவு அவரே எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, சாத்தான் இந்த உலகத்தை பாவத்தால் ஆட்டி வைத்திருக்கிறான். அதனால் நம்ம செய்கிறப்ப நம்முடைய உடல் அங்கங்கள் பாதிக்கப்படுகின்றது. நீங்கள் அதிகமாக மொபைல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கண் ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். நீங்கள் அதிகமாக பாவம் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதை அதிகமாக செய்கிறீங்களோ அது அதுவாகவே போய்விடும். இது பாவத்தின் இயற்கையாக மாறிவிட்டது. அதனால் ஆண்டவரே நினைத்தால் கூட அவர் என்ன பண்ண முடியும்னு சொன்னால், அவர் வந்து அதில் அவர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா, ஒருவேளை ஒருத்தருக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு செய்யலை அப்படின்னா அங்கே சாத்தான் காத்து கொண்டு இருக்கிறான், ஏன் அவனுக்கு செஞ்சீங்க இவனுக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் என்ன மாம்சத்துக்கென்று விதைத்தீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். கீழ்ப்படியும் பிள்ளை நீடித்த ஆயலால் ஆசீர்வாதம் பெறுவான். ஆமாம், ஒரு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வேதம் சொல்றவாறு அவன் அதிக ஆயுசு நாட்கள் வாழ்வான். அது எப்படி, அது ஒரு மந்திரமா மாயமான்னு கேட்கலாம், அப்படி கிடையாதுங்க. பெற்றோருக்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படியும் பொழுது அந்த பெற்றோர் அவனுக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும். அப்ப அந்த மனிதன், அந்த பெண்ணோ அல்லது ஆணோ நன்மையானதை தான் வாழ்க்கையில பின்பற்றுறப்ப அது அவனுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது என்று பார்க்கிறோம். அதே நேரத்துல பெற்றோர்களை நாம் அவமதிக்கிறோம், கீழ்ப்படியாம போறோம் அப்படின்னா அதற்கான விளைவுகளும் நமக்கு காத்திருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். இப்ப கிறிஸ்துவனின் வாழ்க்கை நிறைவும் பலனும் உள்ளதாய் இருக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் பலனுள்ளதா இருக்கணும்னு சொன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இப்ப மாம்சத்துக்குரிய விதையை குறித்து நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து ஆவிக்குரிய விதையை குறித்து நான் நம்ம பார்க்கலாம். மோசம் போகாதிருங்கள். மனிதன் எதை ஆவிக்குரிய முறையில் விதைக்கிறானோ அதையே உறுதியாக அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் ஆக்கினையை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஆசீர்வாதத்தை அறுப்பான். இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எதை விதைக்கிறீங்க, மாம்சத்தை விதைக்கிறீங்களா, ஆவிக்குரிய காரியங்களை விதைக்கிறீங்களா? மாம்சம் அப்படின்றப்ப இந்த உலகத்துக்குரிய இச்சைகள், உலகத்துக்குரிய எண்ணங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே உள்ள சேர்த்தது. அதை என் வாழ்க்கையில நான் அதை பயன்படுத்திக்கலாம். என் வாழ்க்கை மாறாது, என் வாழ்க்கை மோசம் போகக்கூடிய ஒரு வாழ்க்கையில சொல்லக்கூடாது. மாம்சத்தை கொண்டு உழைக்கிறது எதை அடைவானோ ஆக்கினையை அறிவு நரம்பு தான் அவனுக்கு காத்துக்கொண்டு அறுவடை காலம் ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம்.